لله
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين
صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم على من ظلم معاهدا أبي سقطه أو كلفه طوف طاقته أو أخذه منه شيئا بغير طيب فأنا حجيبه يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அல்லாத நிகரற்ற அன்புடையோ ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவை புகழ்ந்து இருளக தலைவர் நபிமார்கள் ரசூல்மார்களின் வருகையில் இறுதியானவர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறருக்கும் ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஈன்கள் கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய நண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவருமே கபரையும் சிராத்தையும் மஹ்ஷரையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் முன்னோக்கிய ஒரு குறுகிய கால குறுகிய நேரத்துக்குரிய ஒரு பயணத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பயணம் இன்றோ நாளோ ஒரு வருடமோ இரண்டு வருடமோ ஒரு நாள் இந்த பயணத்தை அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த பயணத்துடைய கட்டுச்சாதனத்தை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருடைய கரத்திலும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். எனவே இந்த பயணத்தில் மிக பொறுமதி மிக்க மிக சிறந்த கட்டுச்சாதனம் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் அன்பு நபி ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளைகளையும் எடுத்து நடக்கக்கூடிய சாலிஹானவர்களாக முத்தகீன்களாக ஆகுவதற்கு முதன் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசீகத் நசீகத்திலும் நல்ல உபதேசம் புரிந்து கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய என்னோட பார்வ இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா இவ்வுலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்கள் பெண்கள் முஸ்லீம்கள் காஃபிர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நிம்மதியான சந்தோஷமான சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்காக வென்றி அல்லாஹ் பல ஏற்பாடுகளை எங்களுக்கு அல்லாஹ் செய்து தந்திருக்கிறார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையை மிக சிறப்பான சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையாக அமைப்பதற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடுகளில் மிக முக்கியமான ஒரு ஏற்பாடுதான் மனிதனை தனி மனிதனாக விட்டு விடாமல், மனிதர்களை தனிப்பட்டவர்களாக விட்டு விடாமல், அல்லாஹ் கூட்டங்களாக, கோத்திரங்களாக, குடும்பங்களாக, இனங்களாக, நாட்டவர்களாக அல்லாஹ் பல ஏற்பாடுகளை, பல உறவுகளை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்திருக்கிறார். إِنَّا خَلَقْنَاكُمْ مِنْ ذَكَرٍ وَأُنْثَى وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ تَعَارَفُوا. உங்களுக்கு குடும்பம் என்று, உங்களுக்கு கூட்டம் என்று, கோத்திரம் என்று, கபீலாக்கள் என்று, நாட்டவர்கள் என்று நாம் பல உறவுகளை நாம் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் தனி மனிதனாக இருந்து இவ்வாழ்க்கையை சிறப்பாக்க முடியாது. ஒரு மனிதன் ஒரு சிறந்த வாழ்க்கையை எட்டுவதற்கு அவனுக்கு குடும்பம் முக்கியம், நண்பர்கள் முக்கியம், இனத்தவர்கள் முக்கியம், நாட்டவர்கள் முக்கியம் என்று பல உறவுகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா அதிகமாக கூறுவார்கள், அலைக்கும் பில் இஹ்வான் இஜ்ஜதுல் லக்கும் ஃபித் துன்யா வல் ஆகிரா. உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள், உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். அது குடும்ப உறவுகள் மட்டுமல்ல, நண்பர்கள் என்ற உறவும் சரி, இனத்தவர்கள் என்ற உறவும் சரி, நமது நாட்டை சேர்ந்த நாட்டவர்கள் என்ற உறவும் சரி, உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உறவுகள் இஜ்ஜத்தும் லக்கும் ஃபித் துன்யா வல் ஆகிரா, உங்களுக்கு இம்மை வறுமையுடைய கட்டுச்சாதனமாக அது அமைந்திருந்தார்கள். கட்டுச்சாதனமாக இருக்கும் இன்மை மட்டுமல்ல, மறுமையும் கட்டுச்சாதனமாகவும் அது அமையும். அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அதை தலைவதை அல்லாஹுவுக்கு கூறுவார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உறவுகள் என்ற விடயத்தில் உறவுகள் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உறவுதான் இந்த நாட்டில் சிறுபான்மையாக வரக்கூடிய முஸ்லீம்களாகிய எங்களுக்கும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் அந்நியவர்களுக்கும் உண்டான உறவுடைய நிலைப்பாடு இல்லை. இந்த உறவுக்கு இஸ்லாம் வைத்திருக்கும் வழிகாட்டல், இஸ்லாம் எதிர்பார்க்கும் உறவு முறை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்வது இந்த நாட்டு முஸ்லீம்களாகிய எங்களுக்கு மட்டுமல்ல அவசியம். மேலானவர்களே, உலகளாவிய முஸ்லீம்களுக்கே தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதிதான் அந்நியவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உண்டான தொடர்புகள் இல்லை. அந்த உருவமானத்தை எவ்வாறு கட்டி எழுப்புவதற்கு இஸ்லாம் போதிக்கின்றது? பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அந்நியவர்களை பற்றி சமூகத்தில் ஏராளமாக அதிகமானவர்கள் விளங்கி வைத்திருப்பது அந்நியவர்கள் என்றால் எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது. முஸ்லீம்களுக்கும் அந்நியவர்களுக்கும் உண்டான உறவு முறை ஒரு நெருக்கடியான, ஒரு கடினமான உறவாக நாம் நினைத்திருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். மேலானவர்களே, இந்த நிலைப்பாடு பரவலாக காணப்படுவதனால்தான் சில மக்கள் கேட்பார்கள், அந்நியவர்கள் மூலமாக கிடைக்கும் ஹஜியாக்களை கபூல் செய்யலாமா என்று கேட்கிறார். அதைவிட ஆச்சரியம் அந்நியவர்கள் எங்களுடைய மேனியில் பட்டால் எங்களுடைய உது முடிந்து விடுமா என்றும் கேட்கிறார்கள். செய்யார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நமது சமூகத்தில் அந்நியவர்களை ஏற்றுவது, அந்நியவர்களுடைய வணக்கத்தங்களை கேவலப்படுத்துவது, அதை விமர்சனம் செய்வதை கூட சிலவர்கள் வணக்கமாக நினைத்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு தமானை நாம் இட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாம் முஸ்லீம்களாக எங்களுக்கு அல்லாஹ்வை விளங்காத, ரசூலை விளங்காத அந்த பெரும்பான்மை சமூகத்துடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் போதிக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் ஆச்சரிய ஆச்சரியம், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூகும் ஃபிஸ்ஸீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிகும் அன்தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். ஏ ஈமான் என்ற அந்த அந்த சொத்தை சுமந்த முஃமினீன்களே, முஸ்லீம்களே, மனிதர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் உங்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் தடுக்க மாட்டான், ஒரு பொழுதும் அல்லாஹ் தடுக்க மாட்டான். அந்நியவர்களுடன் நீங்கள் அநீதமாக நெருக்கடியாக அவர்களை நிந்திக்கக்கூடிய விதத்தில் அவர்களுடன் நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்குகிறான். உங்களுக்கு அல்லாஹ் ஏவுவது நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடன் உபகாரமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை, உபகாரமாக நடக்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்கள், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு படித்தார்கள் தெரியுமா? ஒரு கட்டம் அந்நியவர்களுடன் நாம் நடக்கக்கூடிய எங்களுடைய உறவை பற்றி எந்த அளவு பேசினார்கள் தெரியுமா? கூறினார்கள், அலா மம்பலமும் ஆஹிதன் அமின் சபசஹோ ஔகல்லபஹோ ஃபதாஃபதி. கூறினார்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக எந்த ஒரு முஸ்லிம் ஒரு காபிருக்கு அநியாயம் இழைப்பாரோ, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு அநியாயம் செய்வாரோ அல்லது அவரது உரிமைகளில் ஏதாவது ஒன்றை இவர் குறைத்தாலோ, அவருக்கு சேர வேண்டிய உரிமையில் ஏதாவது ஒன்றை இவர் குறைத்தாலோ, அல்லது கல்லபகுப்போ பத்தாக்கத்தில் அவனுக்கு சுமக்க முடியாத ஒரு சுமையை அவன் மீது சாட்டினாலோ, அவனது பொருத்தமின்றி அந்த அந்த மனிதனுடைய பொருத்தமின்றி அவனது உரிமைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்தாலோ, நிச்சயமாக யாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அந்நிய சகோதரனுக்கு ஒரு முஸ்லிம் இந்த செயல்களை செய்வாராக இருந்தால், அநியாயம் அட்டூழியம் அவரது உரிமைகளை பறித்து அல்லது அவர்களுக்கு சுமக்க முடியாத சுமைகளை ஒரு முஸ்லிம் அந்நியவருக்கு சாட்டுவாராக இருந்தால், நிச்சயமாக கியாமத்துடைய தினத்தில் அந்த முஸ்லிமுக்கு சார்பாக கிடையாது, அந்த முஸ்லிமுக்கு எதிர்ப்பாக நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன் என்றார்கள், அந்த காபிருக்கு சார்பாக நான் இருப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். அன்பானவர்களே, நேசத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாக்களே, அல்லாஹுவின் நல்லடியாக்களே, இஸ்லாம் அந்நியவர்களுடன் நாம் பழக வேண்டிய அவர்களுடன் உண்டான தொடர்பை மிக அழகாக எங்களுக்கு காட்டி சென்றிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வார்த்தையால் படித்து தரவில்லை, நடந்து காட்டினார்கள், செயல்படுத்தி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தில் நடைபெற்ற முதல் யுத்தம் பதிலுடைய யுத்தம், 313 சஹாபாக்கள் மீதானவர்கள், 1000 சொச்சம் எதிரிகள் பலத்தோட வந்திருக்கிறாங்க, ஆயுதத்தோட வந்திருக்கிறாங்க. 313 சஹாபாக்களே, அதிகமானவர்கள் அன்சாரிகள். யுத்தம் ஏந்தியது ஆளேந்தியது கிடையாது, யுத்தம் செய்த அனுபவம் கிடையாது அன்சாரிகளுக்கு, இரத்த கலைகளை பார்த்த அனுபவம் கிடையாது அன்சாரிகளுக்கு. மிக வெள்ளினமான குணப்படைத்தவர்கள் அன்சாரிகள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்கிறார்கள், யுத்தம் செய்வோமா கூடாதா? முஹாஜிர்கள் எல்லாரும் சென்றாங்க யுத்தம் செய்ய யார சொல்லுவாங்க. அன்சாரிகள் அமைதியாக இருந்தார்கள். திருப்பி திருப்பி கேட்க சாபி அன்சாரிகள் சார்பாக எழுதி கொண்டார்கள், யார சொல்லுவா அப்போது அன்சாரிகளுக்கு தூதாக இருந்து பேசுகிறேன், நீங்க போக பின்னால நாங்கள் வருவோம் என்றார். யுத்தம் ஆரம்பமாகின்றது, பத்ருடைய யுத்தம் இஸ்லாத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான ஆரம்பமான யுத்தம். அதில் தோல்வி என்றால் இஸ்லாத்துடைய தோல்வி. நாம் தோல்வி அடைந்தால் நபி அவர்கள் துஆவில் கூறுகிறார்கள், நாம் தோல்வி அடைந்தால் நாம் கொல்லப்பட்டால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு யாரும் வரமாட்டார்கள், யாரும் வரமாட்டார்கள். பயங்கரமான யுத்தம். சுப்ஹானல்லாஹ், யுத்தம் முடிந்து 70 காபிர்களை சிறை கைதியாக பிடித்தார்கள். பாருங்க இஸ்லாத்துடைய வழிகாட்டவர் எப்படி நடந்து காட்டினான். ரசூலுல்லாஹ் 70 ஆயுதம் ஏந்திய காபிர்கள், ஆயுதத்தோடு வந்து யுத்தம் செஞ்சு யுத்தத்தில தோல்வி பெற்று சிறை கைதியாக மாட்டியிருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் வாளை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள், வாளை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இஸ்தௌஸூ பில் அஸாரா ஹைரா, இஸ்தௌஸூ பில் அஸாரா ஹைரா. யுத்தம் செய்திருக்கலாம், ஆயுதம் ஏந்திருக்கலாம், இப்பொழுது சிறை கைதி இவர்கள், இப்பொழுது சிறை கைதி இவர்கள், இந்த சிறை கைதிகளுடன் நீங்கள் மிக சிறந்த முறையில் நடப்பது எனது வசியத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இரக்கமாக கேட்கிறேன், அன்பாக கேட்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை சற்று மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். யுத்தம் செய்த சிறை கைதிகளுடன் அன்பாக பண்பாக பழகும் பிரகாரம் நபியவர்கள் உபதேசம் செய்திருந்தார்கள் என்றால் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? ஆயிரம் வருடங்களுக்கும் மேலாக இந்த நாட்டில் எங்களது உரிமைகளை பூர்த்தியான முறையில் சரியான முறையில் அனுபவித்துக் கொண்டு கௌரவமாக வாழ்வதற்கு இந்த நாட்டில் நாம் இடம் பெற்றிருக்கிறோமே, இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு என்ன செய்கிறோம் நாம், என்ன செய்கிறோம் நாம்? சுப்ஹானல்லாஹ், குராத்தான் ஒரு யூதன் தனது வீட்டை ஏலம் போட்டான், ஒரு யூதன் தனது வீட்டை விற்பதற்கு ஏலம் போட்டான், எல்லாரும் வில பேசினாங்க, ஆக கூடிய விலை ஆயிரமாக வந்தது, ஆயிரம் திருகம், இவர் சொன்னார் இல்ல ரெண்டாயிரம் திருகம் என்றார். எல்லாரும் வந்தாங்க பேசினாங்க, சொன்னாங்க ஆயிரத்துக்கு தான் இந்த வீடு பொறுமதியானது, ஆயிரம் கேட்டால் உடனடியாக இந்த 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 தொழிலை முடித்துக் கொள்ளலாம், இந்த இந்த அக்கதை முடித்துக் கொள்ளலாம், ஏன் ரெண்டாயிரம் என்றுகிறாய்? அவர் சொன்னார் இல்ல ரெண்டாயிரம் தான் பொறுமதி. எல்லாரும் திரும்பி போனாங்க, எல்லாரும் திரும்பி போனாங்க, கடைசியாக ஒரு ஃபாதர் வந்தார். ஒரு ஃபாதர், ஃபாதர் என்றது கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஒரு யூத ஃபாதர் வருகிறார். அந்த யூதனிடத்தில் ஒரு யூத ஃபாதர் வருகிறார், சகோதரரே வீட்டை விற்பதாக கூறி ஆயிரத்துக்கு பொறுமதியான வீட்டை ஏன் நீ ரெண்டாயிரம் என்று கூறுகிறாய்? நீ இப்பொழுது ஆயிரம் என்றால் இந்த வீட்டை நான் வாங்குகிறேன், ஒரு ஃபாதர் நான் வாங்குகிறேன். அவர் சொன்னார் இல்ல ஃபாதர், ரெண்டாயிரம் தான் இதுக்கு பொறுமதி என்றார். ஃபாதர் கேட்டார் என்ன காரணம், ஏன் நீ இந்த இந்த விடயத்தில் புடிவாதமாக இருக்கிறாய், இவ்வளவு மக்கள் கேட்டும் ஏன் நீ மறுக்குகிறாய்? அந்த யூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அந்த யூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, எனக்கும் உங்களுக்கும் பாடமாக இருக்கட்டும், இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கட்டும். அந்த அந்த யூதன் சொன்ன பதில், ஃபாதர் இந்த வீட்டுடைய பொறுமதி உண்மையிலே ஆயிரம் தான், இந்த வீட்டுடைய பொறுமதி உண்மையில் ஆயிரம் தான், ஆனால் நான் ரெண்டாயிரம் என்பதற்குரிய காரணம் ஏன் தெரியுமா, இந்த வீட்டுடைய பக்கத்து வீட்டாராக இருப்பவன் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார், எனது இந்த வீட்டுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு முஸ்லீம் என்பதனால் நான் ஆயிரத்தை கூட்டி ரெண்டாயிரம் எண்ணுகிறேன் என்றும் பொழுது அந்த ஃபாதருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நீ ஒரு முஸ்லீமுக்காக வேண்டி, ஒரு யூதனும் கிடையாது பக்கத்து வீட்டால், ஒரு முஸ்லீமுக்காக வேண்டி ஏன் நீ ஆயிரத்தை கூட்டுகிறாய் என்று கேட்க அந்த யூதன் சின்ன பதில் ஆச்சரியம். அந்த யூதன் சின்னான், ஃபாதர் எனது பக்கத்து வீட்டு சகோதரர் முஸ்லீம் அப்துல்லா இவர் முபாரக் என்று கூறியவர். அந்த முஸ்லீமுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா, அவனுக்கும் அந்த முஸ்லிம் சகோதரருக்கும் எனக்கும் உண்டான உறவு முறை தெரியுமா, கடவுளின் மீது சத்தியமாக எனக்கும் அந்த சகோதரருக்கும் உண்டான உறவு, எனது உடல் பிறவியை விடவும் ஒரு நெருக்கமான உறவு என்னுடன் அனுபவித்திருக்கிறார், எனது உடல் பிறவியை விடவும் அந்த முஸ்லிம் சகோதரர் என்னுடன் ஒரு நெருக்கமான உறவை வைத்திருக்கிறார். ஆச்சரியப்பட்டார் என்னால், அந்த முஸ்லிம் சகோதரர் அவரது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால், ஃபாதர் சத்தியமாக அவர்த புள்ளக்கை வாங்கினால் அதை ஏந்த புள்ளைக்கும் சேர்த்து தான் அவர் வாங்குவார், அந்த வீட்டில் ஏதாவது ஒரு உபகாரம், ஏதாவது ஒரு விருந்து ஏற்பாடு செய்தால் அதில் ஆரம்பம் நான் அழைக்கப்படுவேன், நான் அழைக்கப்படுவேன். சுபஹானல்லாஹ். மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, திரை கைதிகள் மட்டுமல்ல இஸ்லாம் கற்றுத் தந்ததே, பக்கத்து வீட்டு சகோதரர்கள் மட்டுமல்ல இஸ்லாம் கற்றுத் தந்ததே, முஃப்தி ஷபி அவர்கள் பாகிஸ்தானுடைய மிகப்பெரும் ஆலிம் அவர்கள், முஃப்தி ஷபி அவர்கள் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான முஃப்தி அவர்கள், முஃப்தியே ஆஜம் பாகிஸ்தான், பாகிஸ்தானுடைய முஃப்திமார்கள் மிகப்பெரிய கிங் அவர்கள் தான் முஃப்தி ஷபி. வஃத்தாகிவிட்டார். அவருடைய மகன் இருக்கிறார் மௌலானா தகி அவர்கள், மௌலானா ரஃபி அவர்கள் என்னுடைய ஆசான். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்டாயுளை நசீபாக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அவர்களுடைய கிதாபுகள், அவர்களுடைய ஃபத்வாக்கள் ரொம்ப ஆழமான பகுதி. மௌலானா ஷபி அவர்கள் பாகிஸ்தானுடைய மிக பெரும் ஆலிம் சாப் முஃப்தி சாப். கலாத்துடைய நேரத்துல குடும்பத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க. என்னங்க ஏதோ ஒரு வசியத் இருக்குது, அந்த வசியத் ஒரு அமல, ஒரு அமல் நான் நிரந்தரமாக செய்து வந்த அமல், அந்த அமலை நான் இன்று இந்த குடும்பத்துடைய கையில் ஒப்படைக்க இருக்கிறேன். முழு குடும்பத்தார்களையும் கூப்பிட்டார்கள். மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த குடும்பத்தில் இருந்த எல்லா உளவாக்களும் வந்தாங்க, எல்லா முக்கியஸ்தர்களும் வந்தாங்க, ஷேஹ்மார்கள் வந்தாங்க, ஆண்கள் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க. மௌலானா ஷபி அவர்கள் ஒப்படைக்க போற அந்த வசியத்துடைய அமல் என்னன்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு உண்டு செய்றாங்க. எதிர்பார்த்து இருக்கிறாங்க மௌலானா சாப், முஃப்தி சாப், பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்தி சாப், இவங்க செஞ்சு வந்த ரகசியமான அமலைகளுக்கு ஒப்படைக்க போறாங்க என்று எதிர்பார்த்து வந்தாங்க. குடும்பம் ஒத்தர் நினைச்சா நோன்பென்று, இன்னொருத்தர் நினைச்சா இரவு வணக்கம் என்று, ஒருவர் நினைச்சா திலாவத் என்று, ஒருவர் நினைச்சா கிதாபுகளை எழுதுறது என்று, ஒருவர் நினைச்சா மதரசாக்களுக்கு கைட் பண்றது என்று, ஒருவர் நினைச்சா இஸ்லாமிய நாட்டை எப்படி கட்டி எழுப்பணும் என்று அந்த மிகப்பெரும் மாநிலத்தை ஒப்படைக்க போறார் என்று பலரும் பல சிந்தனையோட வந்தாங்க. ஏன் பல அவருக்கும் சொந்தக்காரர் மௌலானா ஷபி அவர்கள் எதிர்பார்த்து வந்தாங்க. மௌலானா ஷபி சொன்னாங்க, இதைத வசிய இது அமானிதமாக எடுத்துக்கோங்கோ. அது என்ன, அது என்ன, என்ன எதை நீங்க வசியத்தாக சொல்றீங்க? சொன்னாங்க, இல்ல நான் இந்த நாட்டுக்கு வந்ததிலிருந்து இன்று வரையில நான் எனது வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய இந்த தெருவுல இடையில ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒரு சப்பானியான ஒரு தாய் இருக்கிறாள். இந்த வீட்டில் ஒரு சப்பானியான ஒரு தாய் இருக்கிறாள். அவள் ஒரு சப்பானியாக இருக்கிறாள். அவளுக்கு உதவிக்கு யாரும் கிடையாது, அவளுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. நான் இந்த நாட்டுக்கு வந்ததிலிருந்து இன்று வரையில நான் சுபருடைய தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வேன். எந்த அளவுக்கு செய்வேன், எந்த அளவு வீட்டுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்றால் அந்த பெண்ணை கூட நான் சுத்தப்படுத்துவேன், அந்த பெண்ணுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். இந்த அமானிதத்தை சுமந்து கொள்ளுங்கோ என்று மௌலானா ஷபி ஒப்படைத்தாங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கம், எங்கட முன்னோர்கள், எங்கட வரலாறு, அந்நியவர்களோட எப்படியாப்பட்ட உறவை பேணி இருக்குது, எப்படியாப்பட்ட உறவை வச்சிருக்குது என்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ். எனக்கு யாபகம் உமர் பின் அப்துல் அஜீதுடைய ஆட்சி காலம் 70 வருடங்களாக, ஒரு வருடம் ரெண்டு வருடம் கிடையாது, 70 வருஷ காலமாக ஜாமிகுல் உமவே அந்தலஸ் ஸ்பெயினுடைய மிக பெரும் பள்ளிவாயல் ஜாமிலே குர்துபா, அது அதுக்கு பக்கத்துல அந்த சுவர், அந்த மஸ்ஜிதுடைய அடுத்த சுவராக ஒரு சேஜ் இருந்துச்சு. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல, 70 வருடமாக மஸ்ஜிதும் ஒரு சேஜும் பக்கத்தில் இருந்துச்சு. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். வந்த ஹலீஃபாக்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சித்தாங்க அந்த சேஜ ஒரு மஸ்ஜிதாக மாத்துறதுக்கு. அல்லாஹ்வுடைய கிருபை, நான் நினைக்கிறேன் ஹிஜ்ரி 80 சொச்சமாக இருக்கணும், வலீத் பின் அப்துல் மலிக் ஆட்சிக்கு வந்தேன், அந்த சேஜ இஸ்லாமிய நாடு என்ற சட்டத்தை பயன்படுத்தி சில மக்களுடைய உதவியையும் பயன்படுத்தி அந்த வேத மஸ்ஜிதாக மாற்றினார். மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்க நடக்குது? ஜாமியுல் உமமில நடக்குது. ஒரு அரசனால ஒரு முஸ்லிம் ஹலீஃபாவால அது மஸ்ஜிதாக மாற்றப்பட்டுச்சு. 10 வருடங்கள் கட்டினாங்க. அந்த சேஜ மஸ்ஜிதாக மாற்றுறதுக்கு 10 வருஷங்கள். சுபஹானல்லாஹ், இஸ்லாமிய வரலாறுல அதை போன்றொரு பள்ளி வாயல் கட்டப்பட்டதே கிடையாது. மிக ஆழமான மஸ்ஜித் ஜாமியே குர்துபா. இதனுடைய ஒவ்வொரு தூண பற்றியும் உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. அல்லாமா தஹவி அவர்கள் இதனுடைய மிம்பரை பத்தி பேசியிருக்கிறாங்க. தனி ஒத்தாமாக, தனி ஒரு கிதாபாக அதனுடைய மிம்பரை பேசியிருக்கிறார் இமாம் தஹவி அவர்கள். அவ்வளவு பிரமாண்டமான மஸ்ஜிதாக அந்த சேஜும் அதுக்கு பக்கத்தில் இருந்த பள்ளியும் ஜாமியே குர்துபாவாக உருவெடுத்து 1999 உமர் பின் அப்துல் அசீஸ் நாட்டுடைய இஸ்லாமியர்களுடைய பிரசிடென்டாக வராங்க. சுபஹானல்லாஹ், அநியாயங்கள் எல்லாம் ஒழிக்கப்படுகின்றது, உரிமைகள் எல்லாம் திருப்பி கொடுக்கப்படுகின்றது. உலகளாவிய பாதஸ் கொண்டு சேர்றாங்க. உலகளாவிய ரோமுடைய பாரிசுடைய மிக முக்கியமான பாதஸ் எல்லாம் உண்டு சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. எங்களை தேஜ மஸ்ஜிதாக மாற்றினத சில நேரம் உமர் பின் அப்துல் அசீஸ் மூலமாக திருப்பி எடுக்கலாம். சுபஹானல்லாஹ், உமர் பின் அப்துல் அசீஸ சந்திச்சு செல்றாங்க. அந்த பகுதியை திருப்பி தாங்க, மஸ்ஜிதாக மாறி இருக்குது, முழு உலகமும் பார்க்குது, முழு உலகமும் மஸ்ஜிதுக்கு வரையுது. மஸ்ஜிதுடைய ஆழத்தையும் மஸ்ஜிதுடைய விசாலத்தையும் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அந்த மஸ்ஜித சேஜாக மாற்ற செல்றாங்க. ஃபாதர் சுபஹானல்லாஹ், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மேலானவர்களே, அல்லாஹுவை நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இரக்கமாக கேட்கிறேன், இரக்கமாக கேட்கிறேன். உமர் பின் அப்துல் அசீஸ் படித்து கண்டாங்க, செயல்படுத்தி காட்டினாங்க. முஸ்லிம் என்பவன் யார், இஸ்லாம் என்பது என்ன? சுபஹானல்லாஹ், சொன்னாங்க 3 நாள் அவகாசம் தாங்க. நீங்க ஒரு மஸ்ஜித சேஜாக மாற்ற போறீங்க, முழு உலகமும் எதிர்க்கும், இத வரலாறு பேசும், இத எனக்கு 3 நாள் அவகாசம் தாங்க. அந்நியவர்களுடைய சொத்து என்பதனால முஸ்லீம்களை கெடுக்க முடியாது, இதை திருப்பி குடும்பம்தான். வரலாறு படிக்கும் உடமாக்கள் எல்லாரும் எதிர்த்துக்காங்க. இஸ்லாமிய உமா எதிர்க்க ஆரம்பிச்சு முழு உலகமும் எதிர்க்கும் உமர் பின் அப்துல் அசீஸ் மஸ்ஜித சேஜாக மாத்துறாரோ? சுபஹானல்லாஹ், எல்லாரும் மறுத்துட்டாங்க. சென்னாங்க, உமர் கொண்டு வாங்க ஆயுதத்தை. அந்த அந்த மாளிகைய முதல் கணம் நான் வைக்கிறேன் என்று ஆயுதத்தை தூக்கினாங்க உமர். சுபஹானல்லாஹ், பாக்குறாங்க, உலகம் பார்க்குது, வரலாறு இதை பதிவு செஞ்சு கொண்டிருக்கு. உமர் பின் அப்துல் அசீஸ் அந்த ஆலயத்தை உடைக்கும் பொழுது ஒரு சாதர் கையை பிடிச்சி சொன்னாங்க, உமர் இதை உடைச்சிடாதீங்க. உங்களோட வீரத்தினால, உங்களோட இன்னொரு பண்புனால எங்களை சேஜ மஸ்ஜிதுக்காக நாங்க விட்டு தடுக்கணும். இந்த சேஜ் மஸ்ஜிதாக இருக்க சொல்லிட்டாங்க. மேலானவர்கள், இது ஆச்சரியம் கிடையாது. இது எங்களுடைய வரலாறு கிடையாது. இதை விட ஆச்சரியம் என்ன செய்யுமா? எப்பொழுது அந்த சேஜ் அது மஸ்ஜிதாக மாறியதோ அந்த இடத்துக்கு வந்திருந்த ஒவ்வொரு ஃபாதரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. உடனே யூசுப் ஹயாத்து சஹாபால செல்றாங்க, நீங்க பண்பெடுங்கோ, பெரும்பான்மை சமூகத்துக்கு நீங்க அஹ்லாக் எடுத்து காட்டுங்க, உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நற்பண்புகளை காட்டுங்க. நாட்டில் 1000 வருஷமாக நானும் நீங்களும் வாழ்றோம், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உண்மையில செல்றேன், இந்த மின்பரில் இருந்து செல்றேன், எங்கட நாட்டை போல அந்நிய நாடுகள்ல
முஸ்லிம்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு சலுகை எந்த நாட்டிலும் கிடையாது. இந்த நாட்டில் வாழ தெரியாதவர்களுக்கு எந்த நாட்டிலும் வாழ முடியாது. அந்த அளவு ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு நாடு இலங்கை. மேலானவர்களே, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நெருக்கடிகளுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் தனிமைப்பட்டுட்டோம், தனிமைப்பட்டுட்டோம். எங்களை உதவிமானங்கள் எங்களுக்கு உள்ளால்தான் சுத்து. உதவிமானங்கள் அவங்களை போய் சென்றடைகிறது மிக மிக குறையும். உதவிமானங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களோட நட்பண்புகள் யாரோட சத்து, எங்களோட நற்குணங்கள் யாரோட இருக்குது? எங்களோட நற்குணங்கள் கூட எங்களுக்குள்ளால தானே சுத்தி தவிக்கிறது. மேலானவர்களே, அந்நியவர்கள் என்றா அந்நியவனாகத்தான் பார்க்கிறோம் நாங்கள். ஒரு எக்ஸிடன்ட் நடந்தா கூட முதலாவது கேள்வி எங்கடவரா அடுத்தவரா, எங்க போறோம் நாங்கள். மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு ஜனாதா போகுது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றாங்க அந்நியவனுடைய ஜனாதாவுக்கு. அந்நியவர் சுகமில்லை என்ற செய்தி எட்டினவுடன் நடந்து போனவர்கள் நோய் விசாரிப்பதற்கு சுபஹானல்லாஹ் பேசிக்கொண்டே செல்லலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி மேலானவர்களே, அந்நியவர்களுடன் உண்டான உறவுக்கு கடைசியாக செல்றேன். நாங்கள் எடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? அந்நியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தேவை என்ன தெரியுமா? தற்பொழுதுள்ள இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு தேவைப்படுகின்ற ஆயுதம் என்ன தெரியுமா? சிலையை உடைப்பதில்லை, அந்நியவர்களை தாக்குவதல்ல. இரக்கமாக செல்றேன். மக்கால ஹிஜ்ரி 8 வரையில் கஅபத்துல்லாஹ்வுக்கு மேல சிலை இருந்து தான் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தனது கடைசி காலம் வரை வீட்டுக்குள்ளால் சிலை வணங்கியை தனது சகப்பனாக வைத்துக் கொண்டுதான் வாழ்ந்திருக்கிறார்கள். மேலானவர்களே, நான் கடைசியாக செல்ல வரக்கூடிய செய்தி, இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு நாம் செய்கின்ற மிக பெரும் சேவை பொருளுதவியை விட, எங்களுடைய கல்வி சார்ந்த உதவியை விட, ஏனைய அனைத்து விதமான உதவிகளை விட இரக்கமாக கடைசியாக நான் செல்லி ஒத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். இதை விட ஒரு சிறந்த ஆயுதம் கிடையவே கிடையாது. நபியவர்கள் சஹீஹான ஹதீஸில் சொன்னார்கள், லன் தஸ்அலு அன்னாஸ பிஅம் வாலிக்கும் வல் யஸ்அலு மின்கும் பஸ்ஸுல் வஜ்ஹி வஹுஸ்னுல் குலுக். உங்களுக்கு நான் படித்து தருகிறேன், இந்த ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நற்பண்புகள் என்னும் ஆயுதம், நல்ல குணங்கள் என்ற ஆயுதம். நல்ல குணங்கள் மூலமாக உள்ளத்தை மட்டுமல்ல அவர்களுடைய மார்க்கத்தையே மாற்றலாம், மார்க்கத்தையே மாற்றலாம். அப்படியாப்பட்ட ஒரு பலமான சொத்து எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை பயன்படுத்தி நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றால் உறவினர்கள் பூரா உலக முஸ்லீம்கள் அனைவரது பாவங்களையும் மன்னித்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க நம் அனைவருக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீரப்பு, எங்களுடைய உள்ளங்களை நட்பண்புகளை கொண்டு நிரப்புவாயாக. இந்த நாட்டுக்கு ஐக்கியமானவர்களாக, இந்த நாட்டுக்கு உண்மையானவர்களாக வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயா. எத்தனையோ மக்கள் களிமாயின்றி வஃபாத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை நிச்சயமாக்குவார்கள். எங்களுடைய பண்புகள் எங்களுடைய நடவடிக்கைகளை கொண்டு இஸ்லாத்தின் மீது வெறுப்பை உண்டாக்கி விடாத இருப்பே, நபியவர்கள் மீது வெறுப்பை உண்டாக்கி விடாத இருப்பே. அந்த குற்றவாளிகளில் அந்த அந்த சோதனைக்குரியவர்களில் எங்களையோ எங்களது குழந்தைகளையோ சேர்த்து விடாத ரஹ்மானே, எங்களுடைய குமரனை ஏற்றுக்கொள்வாயா. நாட்டு நிலைமை சீராக்கி தந்திருப்பே, எல்லா உலகளாவிய முஸ்லீம்களுடைய நிலைமை சீராக்கி தந்திருப்பே. மசிதிகளையும் மதரசாக்களையும் மதாரிசுகளையும் பாதுகாத்து தந்து எங்களுடைய அடுத்த எங்களுடைய ஜெனரேஷனுக்கு எங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த செல்வங்களை ஒப்பிச் செல்லக்கூடிய நல்ல மக்களாக எங்களை மாற்றி அருள்வாயாக.